வணக்கம் திரு ரகுராமன் அவர்களே.
வணக்கம்மா.
மலேசியாவில் புகழ்பெற்ற பாடகர் நீங்கள். அதிலும் கீபோர்டை நீங்களே வாசித்து பாடுவது உங்கள் வழக்கம். இந்த கீபோர்டை நீங்கள் எப்படி கற்றுக்கொண்டீர்கள்?
கீபோர்ட் கருவி என்பது, அதாவது பலகை இசை என்று சொல்கிறார்கள் அல்லவா இப்போது தமிழிலே. இந்த கருவியிலே பிரெயில் எழுத்துக்கள் இல்லை. சாதாரணமாக எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அதே பலகை இசை கருவியை தான் அடியும் பயன்படுத்துகிறேன். அதை வைத்து நிறைய பயிற்சிகள் செய்வதனால் தான் அநேகமாக இப்போது என்னால் ஓரளவு வாசித்து முடிக்கிறது என்பது எனக்கு புலப்படுகிறது. கீபோர்ட் கருவி வந்து நான் யாரிடமும் கற்றுக்கொள்ளவில்லை. நிறைய கடைகள் ஏறி இறங்கியிருக்கிறேன். பல மணி நேரம், பல மத்தியானம் செலவு செய்வதனாலே அந்த கீபோர்டை வந்து ஓரளவு கற்றுக்கொள்ள முடிகிறது. பிறகு எனக்கு பிடித்த ஒரு பலகை இசை கருவியை நான் வாங்கிக் கொண்டேன். பாடல்கள் என்று சொன்னால் பாடல்களை எல்லாம் பிரெயில் எழுத்திலே எழுதி நான் அதை பயன்படுத்தி கொண்டு வலது கையால் பிரெயில் எழுத்தை படித்து அந்த கீபோர்ட் கருவியை வாசிப்பது உண்டு.
சரி, உங்களது பின்னணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
நான் வளர்ந்தது ஒரு ஆதரவற்றோர் இல்லம் என்று சொல்லலாம். அதிலே வளர்ந்துதான் பள்ளிக்கு சென்று பிறகு நான் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்தது. ஆதரவற்று இருந்தாலும் ஒரு காலகட்டத்திலே எனக்கு திருமணம் ஏற்பட்டது. 15 ஆண்டு காலம் கில்லர் வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாகவே மனைவியுடன் நடத்தி வந்தேன். பிறகு காலம் செய்த சதியினால் என்னுடைய மனைவியின் மூச்சு திணறல் பிரச்சனையினால் அவரை நான் பறிகொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துவிட்டேன். அவரை இழந்து இன்று வரை அந்த சோகம் இருக்கத்தான் செய்கிறது. இருப்பினும் என்னுடைய அந்த கலை பயணத்தை நான் விடக்கூடாது என்று சொல்லி அதிலே ஒன்றி போய் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறேன்.
இதேவேளை உங்களது சங்கீத ஞானத்தை எப்படி வளர்த்து கொண்டீர்கள்?
இந்த சினிமா பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கும் போது சில பாடல்கள் சங்கீத பாணியிலே அமைந்ததால் அது அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அந்த காலகட்டத்திலே ஹார்மோனிய கருவியை பயன்படுத்தி நிறைய பயிற்சிகள் செய்வதுண்டு. அப்போது வானொலியிலே நிறைய இது போன்ற சங்கீத பாடல்கள், சங்கீத கச்சேரிகள் எல்லாம் ஒளியேற்றுவார்கள். அதை கேட்டு நிறைய பயிற்சி செய்வேன். பிறகு எனக்கும் இந்த சங்கீதத்தில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டு விட போய் அதை நான் சங்கீத கச்சேரிகளும் நிறைய செய்திருக்கிறேன். பிறகு பரதநாட்டியத்தின் மீது ஒரு ஆவல் ஏற்பட போய் சில நட்டுவனார்களையும் அணுகி அவர்கள் கூட நிறைய பரதநாட்டிய அரங்கேற்றங்கள் செய்திருக்கிறேன். அதாவது அரங்கேற்றத்தில் நான் பாடியிருக்கிறேன்.
33 வருடங்களாக பாடுகிறீர்கள். இத்தனை வருட வாழ்க்கையில் பல சம்பவங்களை எதிர்கொண்டிருப்பீர்கள். என்றாவது ஒரு நாள் எனக்கு பார்வை இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்திருக்கிறீர்களா?
இல்லை, அது போன்ற யோசனை வந்ததில்லை. அதற்கு காரணமே பிறவியிலிருந்து இப்படி இன்று வரை இருந்து விட்டோம் அல்லவா. அதனால் நமக்கு அது தோணவில்லை. நமக்கு பார்வை வேண்டும் என்ற ஒரு ஆசையும் எனக்கு ஏற்பட்டதில்லை. அது, அதாவது பார்வை என்ற நிலையிலே சவால்கள் நிறைய இருந்திருக்கின்றன. கீழே விழுவதும் அடிபடுவதும் இது நிறைய நடந்திருக்கிறது. ஆனால் அதை ஒரு ஊன்றுதலாக, ஒரு ஊன்று சக்தியாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நமக்கு அது கட்டாயம் அல்ல. அது ஒரு சுவாரஸ்யம் என்று கூட சொல்லலாம். வாழ்க்கை சுவாரஸ்யமானது என்பதை எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது. நான் சந்திக்கும் சவால்களை எல்லாம் பார்க்கும் பொழுது.
அப்படியென்றால் உங்களுக்கான உதவிகளை யார் செய்கிறார்கள்?
அடியும் தன்னந்தனியாகத்தான் செய்து கொண்டு வருகிறேன் எல்லாவற்றையும். பிறகு செல்வதும் தன்னந்தனியாகத்தான். பிறகு இந்த சாலைகளை கடப்பது, பிறகு நாம் அந்த புகை வண்டியின் உள்ளே நுழைவதற்கு சிலரை அணுகி இப்படி கேட்பது உண்டு. இப்படி சிறு சிறு உதவிகளை கேட்பேன். பிறகு பொருள், இந்த கீபோர்ட் கருவியை தூக்கிச் செல்வதற்கும் சிலரை அணுகுவேன். இப்படி தனியாக செல்வது சற்று சிரமமாக இருந்தாலும் அதை நான் சற்று மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப இதுதான் நம், அதாவது ஒரு பாடலிலே கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று. அது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. ஆக வரிகள் நமக்கு பெரிய பெரிதும் உதவியாக இருக்கின்றன என்று சொல்லலாம்.
அந்த பாடலை கொஞ்சம் எங்களுக்கு பாடி காட்டுங்களேன்.
மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு, நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா.
வாழ்க்கை என்றாலாகிதம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் பாடகர் மலேசியா ரகுராமன் அவர்கள். அடுத்ததாக தொழில்நுட்பம். நீங்கள் சிறுவயதில் இருந்ததுக்கும் இப்போதும் தொழில்நுட்பம் உங்களுக்கு எந்த வகையில் உதவி செய்கின்றது?
தொழில்நுட்பம் ஓரளவு இருந்தாலும் இப்போ நாம் கணினியை பயன்படுத்துகிறோம். இந்த வைரஸ் நிறைய போர்வதனால் நம்முடைய கணினி கெட்டு போய் விடுகிறது. அதை சரி செய்வதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதனால் அந்த பாடல்களை எப்படியா இருந்தாலும் நாம் எழுதிதான் ஆக வேண்டும். அதை எழுதி அது பிரெயிலுக்கு வந்து விட்டால் நமக்கு கவலை இருக்காது. பிறகு அதை ஒலிவட்டு என்று சொல்கிறார்கள் அல்லவா, சிடி என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதை MP3 வடிவத்திலையும் நாம் போட்டு கேட்டு பிறகு அதை பிரெயில் எழுத்து கொண்டு வரும்போது அது மிகவும் வசதியாக இருக்கிறது.
சரி, உங்களுக்கு என்ன மாதிரியான பாடல்கள் பிடிக்கும்? எப்படிப்பட்ட பாடல்களை நிகழ்ச்சிகளில் பாடுவீர்கள்?
நான் மரபு கவிதை அதிகம் விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன். பாரதியார் பாடல்கள், பாரதிதாசன் பாடல்கள், கண்ணதாசன் பாடல்கள், வாலியின் பாடல்கள், இவையெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதுபோல் சங்கீத பாடல்கள் என்றால் பாபநாசம் சிவன் அவர்களுடைய பாடல்கள் மிகவும் எனக்கு பிடிக்கும். இது போன்ற பாடல்களை தான் நான் அதிகம் விரும்புகிறேன். அதற்கென்று நான் கவிப்பேரரசு வைரமுத்துவின் பாடல்களை விரும்ப மாட்டேன் என்று சொல்ல முடியாது. சில பாடல்களை நான் விரும்பி பாடுவது உண்டு.
சிங்கப்பூர், மொரீஷியஸ், கிழக்கு ஆப்பிரிக்கா என்று பல இடங்களுக்கு இசை நிகழ்ச்சிக்காக சென்றிருக்கின்றீர்கள். இதன் போது மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதும் இருந்தால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
நிறைய உண்டு. ஆனால் சமீபத்தில் நடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு அனுபவம், மொரீஷியஸிலேயே பாடிக்கொண்டிருக்கும் பொழுது மொரீஷியஸின் அதிபரும் மொரீஷியஸின் பிரதமரும் வந்து அங்கு உட்கார்ந்து பாடல்களை எல்லாம் கேட்ட பிறகு என்னை தங்களுடன் உணவருந்து சொல்லி கேட்டார்கள். அவர்கள் கூட இருந்து உணவருந்தி கொண்டு மொரீஷியஸில் இருக்கும் பார்வையற்றவர்கள் பற்றி கேட்டு தெரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தன. மிகவும் அற்புதமாக இருந்தது. அவர்கள் எல்லாம் இசையை ரசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் அது ஒரு நாட்டின் அதிபருடன் உட்கார்ந்து உணவருந்துவது என்பது அது நமக்கு அடிக்கடி கிட்டாத ஒன்று, அதிபரும் பிரதமரும். ஆக மிகவும் ஒரு அது மறக்க முடியாத ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக அடியேன் கருதுகிறேன் அதை.
அதே போன்று பாடகர்களுடனான மறக்க முடியாத சந்திப்பு ஏதாவது இருக்கின்றதா?
பாடகர்கள் திருச்சி லோகநாதன் அவர்களுடைய மகன்கள் இருவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. திரு TL மகாராஜன் அவர்கள், பிறகு திரு பாபு லோகநாதன் அவர்கள், அவர்கள் கூட பணியாற்றக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்தது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே. பிறகு நமது நாதஸ்வர வித்வான் ஷேக் சின்னமோலனா அவர்களுடைய பேரன்களை ஒரு முறை ஒரு இசை நிகழ்ச்சியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அவர்கள் கூட உட்கார்ந்து உணவருந்தி கொண்டு அவர்கள் கூட இசை பற்றியெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பு இருந்தது.
இப்போது உங்களது ஆஸ்திரேலிய பயணம் பற்றி சொல்லுங்கள். உங்களை சந்திப்பதற்கு ஆவலாக காத்திருக்கிறோம். எப்போது வருகிறீர்கள், எப்படியான பாடல்களை எல்லாம் தரப்போகிறீர்கள் என்று சொல்லுங்கள்.
நான் மிகவும் அதாவது ஆர்வமாக இருக்கிறேன். இதை எனக்கு ஏற்பாடு செய்து தந்தவர் நம்முடைய எழுத்தாளர் மாத்தலை சோமு அவர்கள். இந்த நிகழ்ச்சியிலே பாரதியார் பாடல்கள், பாரதியார் பாரதிதாசன் அவர்கள் அவர்களுடைய கவிதைகள், பிறகு கண்ணதாசனுடைய கவிதைகள், வாலி அவர்களுடைய கவிதைகள், பிறகு எங்கள் உள்நாட்டிலே இசையமைக்கப்பட்ட சில தமிழிசை பாடல்கள், இவற்றையெல்லாம் எதிர்பார்க்கலாம். பிறகு மாத்தலை சோமு அவர்கள் தானும் ஏதோ பாடல் எழுதியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இருப்பினும் அவர் எழுதிய பாடல்கள் நன்றாகவே இருக்கின்றன. அதையும் அடியின் இசை அமைத்து பாடவிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே. பிறகு சினிமா பாடல்களும் இடம்பெறும். உதாரணத்துக்கு இந்த நீயே உனக்கு என்றும் நிகரானவன் என்ற பாடல் இரண்டு பேர் பாட வேண்டும், குரலை மாற்றி மாற்றி. அது எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை நிச்சயமாக ஆஸ்திரேலியாவில் நடக்கும் அந்த 30ஆம் தேதியிலே துர்கையம்மன் மண்டபத்திலே மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பெரும்பாலும் வருபவர்கள் இப்படி பாடலை ரசித்து அவர்கள் கைத்தட்டும் பொழுது எங்களை போன்ற பாடகர்களுக்கு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். கவிஞர் மூமித்தா ஒரு பாடலிலே மனமுள்ளோர் என்னை பார்ப்பார், மனதினால் அவரை பார்ப்பேன், மறந்திடா ராகம் இதுதானே என்று இந்த இன்மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப்பறவைகளே என்ற பாடலில் எழுதியிருப்பார். அதைத்தான் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்.
இறுதியாக உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் என்ன, ஒரு சில வரிகளை எங்களுக்கு பாடி காட்டுங்கள்.
இப்போது என் மனதுக்கு வரும் பாடல் பாரதியார் எழுதிய ஒரு பாடல்.
சின்னஞ்சீறு கிளியே கண்ணம் செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சீறு கிளியே பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே முன்னே ஆடி வரும் தேனே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வகளஞ்சியமே.
மிக நன்றி திரு ரகுராமன் அவர்களே. உங்களது இசை பயணம் தொடர வேண்டும். ஆஸ்திரேலியாவில் உங்களை சந்திப்பதற்கு ஆவலாக இருக்கிறோம். உங்களது நிகழ்ச்சிக்கு பலரும் வருகை தந்து உங்களை ஊக்கப்படுத்துவார்கள் என்று நம்புகின்றோம். மிக்க நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி அம்மா. இந்த வானொலி அன்பர்களிடம் அடியின் கேட்டுக் கொள்வது, April 30ஆம் தேதி மறவாமல் துர்கையம்மன் ஆலய மண்டபத்திற்கு மாலை 6 மணிக்கு வந்தார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக இசை இன்பத்திலே தெளிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும். எனக்கும் ஒரு ஒரு மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையும் என்று நான் மிகவும் எதிர்பார்க்கிறேன். நன்றி.